இன்றைக்கு இந்த ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் அந்த கடைசி பகுதியை நாம பார்க்க போகிறோம். இதனுடைய இந்த அதிகாரத்தின் முதலாவது வசனம் ஒரு குஷ்டரோகியோட ஆரம்பமாகிறது நீங்க பார்க்கலாம். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இன்னொரு குஷ்டரோகியோட முடிவடைகிறது. ஆனா அந்த இடைப்பட்ட வசனங்கள்ல தான் எத்தனை வினோதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறத நம்ம அதுல வாசிக்கிறோம். ஒரு குஷ்டரோகி மேல இருந்த குஷ்டரோகம் இன்னொரு மனுஷன் மேல வந்து இறங்கினத இந்த பகுதி விளக்குகிறதோடு அந்த அதிகாரம் முடிவடைகிறது. அதற்கு இடைப்பட்ட பகுதியில தான் எத்தனை ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. முதலாவது வசனம் சொல்லுகிறது, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். இந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மறை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லுகிறது. முதலாவது மனுஷன் இந்த பகுதியின்படி நாகமான், சீரியாவை சேர்ந்த நாகமான். இரண்டாவது மனுஷன் கேயாசி, அவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன். கர்த்தருடைய கிருபை ரொம்பவும் மகத்தானதுன்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அது செய்கின்ற செயல்களும் கூட ரொம்பவும் மகத்தானவை. கிருபைக்கு வெளியில் கிருபையினுடைய அருமையை பற்றி ஒன்றுமே தெரியாம வாழ்ந்திருந்த நாகமானுக்கு அந்த கிருபை கிடைத்தது. அந்த கிருபைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து கிருபையின் வினோதங்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்து கொண்டு இருந்த கேயாசிக்கு அந்த கிருபை கிடைக்காம போனது. கிருபைக்கு ரொம்ப தூரத்தில் இருந்த நாகமான் அதை கர்த்தருடைய கிருபையின் மூலமாக அடைந்தான். அந்த கிருபையை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்த கேயாசி அந்த கிருபையை இழந்தான். மனித வாழ்க்கை எத்தனை அளவுக்கு புதிரானதும் வினோதமானதுமோ அந்த அளவுக்கு புதிரானதும் வினோதமுமானதுதான் கர்த்தருடைய கிருபை. இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிருபையை அடைந்து அந்த கிருபையில துளைத்து இன்பம் காண்டு கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கிருபையை அடைந்தவர்களையும் அந்த கிருபையை அடைகிறவர்களையும் பக்கத்தில் இருந்து கண்ணால பார்த்து கொண்டிருந்தும் அதை அடையாமல் காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? என் கேள்வி இதுதான், நாகமானை போல கிருபையை அடைய ஆசைப்படுகிறீர்களா, அல்லது கேயாசியை போல கிருபையை இழந்து நிக்க போறீங்களா? இப்ப முதலாவதாக இந்த பகுதியில யார் கேயாசி என்று பார்ப்போம். அவனுக்கு பெயர் இங்கே வேதத்துல கொடுத்திருக்கிறது, அது கேயாசி. ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்துல அவனை பார்க்கிறோம். அவன் எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலையாளாக இருந்தான். அவனுடைய பெயருக்கு அர்த்தம் இருக்கு. கேயாசி என்றால் மறுதளிக்கிறவன் அல்லது நலிவடைந்தவன் என்று அர்த்தம். அவனுடைய பெயர் இந்த ரெண்டு ராஜாக்கள்ல நாலாவது அதிகாரத்திலிருந்து எட்டாவது அதிகாரம் வரையும் நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அதுக்கு பிறகு அவனுடைய பெயரை வேதத்துல எங்கேயுமே நம்ம காண முடியாது. இந்த கேயாசியை பற்றி மூன்று காரியங்களை நாம பார்ப்போம். அந்த மூன்று காரியங்களை பார்த்த பிறகு இதுக்கான இதிலிருந்து நம்ம படிக்க வேண்டிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த கேயாசி என்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஆசீர்வாதங்களை பார்ப்போம். இந்த கேஆர்சி யார் என்பதற்கு பலவிதமான காரியங்களை எல்லாம் அநேகர் சொல்லி இருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, சொல்லி இருக்கிறாங்க, இவன் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரர்களில் ஒருவனாக இருந்தான். அந்த காலத்தில் எலிசா தீர்க்க தரிசி அநேக தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களை தயார் செய்திருந்தார். அவங்க எல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து விளக்குகிறவர்கள் இஸ்ரவேல் இல்லை. அவர்களில் ஒருவனாக இவன் இருந்திருக்கலாம்னு சொல்றான். ஆனா அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒன்னு மட்டும் நிச்சயமாக தெரிகிறது, இந்த கேஆர்சி இஸ்ரவேலன், அந்த தேசத்தை சேர்ந்தவன். அது மட்டுமல்ல, இவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு வேலையாளாக இருந்தது மட்டுமல்ல, அவன் ரொம்பவும் எலிசா சொன்ன காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறவனாக இருந்தான். ரொம்ப ஆர்வத்தோடையும் துடிப்போடையும் செய்து முடிக்கிறவனாக இவன் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். எப்படி இந்த கேஆர்சி எலிசா தீர்க்கதரிசிக்கு வேலையாளாக வந்தான் என்பதை வேதம் நமக்கு சொல்லல. ஆனா எலிசா இவனை வேலையாளாக தேர்ந்தெடுத்த பொழுது சும்மா அவனை பார்த்து தேர்ந்தெடுக்க மாட்டார், எடுத்திருக்க மாட்டார். உண்மையிலேயே அவனை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் இருந்த சில காரியங்கள் அதெல்லாம் பார்த்துதான் அவரை நிச்சயமா அவனை தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆகவே இந்த கேஆர்சி ஒரு ஆரம்பத்தில் ரொம்பவும் நம்பக்கூடியவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் அவனுக்கு எலிசா ஓடு பழகுகிற சந்தர்ப்பமும் எலிசாவுக்கு வேலையாளாக இருக்கின்ற ஒரு நிலையும் கிடைத்திருந்தது. இந்த கேஆர்சியுடைய பணி என்ன? எலிசாவுடைய அத்தனை தேவைகளையும் நடைமுறை தேவைகளையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த கேஆர்சியினுடைய வேலையாக பணியாக இருந்தது. அது மட்டுமல்லாத எலிசா எங்க போறாரோ அவரோட எல்லாம் பிரயாணம் செய்து அங்கேயும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியதும் கேஆர்சியினுடைய வேலையாக இருந்தது. அப்படி பிரயாணம் போகிற நேரத்தில் கூட அந்த பிரயாணத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் தயாரித்து வைத்து அவரோடு போன மனுஷனாக கேஆர்சி இருந்தான். அது மட்டுமல்லாம எலிசா தீர்க்கதரிசி யாருக்காவது ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் என்றால் இந்த கேஆர்சியை தான் அப்படியான செய்தியாக அனுப்பி இருக்கிறார். ஆகவே கேஆர்சி ரொம்பவும் அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆரம்பத்திலிருந்தே அனுபவித்திருக்கிறான். தேவ மனிதன் என்று சொல்லப்படுகின்ற எலிசாவுக்கு வேலையாளாக இருந்து அவருக்கு பக்கத்திலேயே இருந்து வேதத்தை கேட்கக்கூடியதாகவும் வேதம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கிருபையாக கிடைத்திருக்கிறது என்பதை சந்திக்க பார்க்கக்கூடியதாகவும் அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைத்திருந்தத நம்ம பார்க்கிறோம். அப்படி அநேக ஆசீர்வாதங்கள் அந்த கேஆர்சி அடைந்திருந்த பொழுதும் தேவனுடைய வசனத்தை கேட்கவும் தேவ மனிதனுக்கு பணியாளனாக இருக்கவும் தேவ மனிதன் சொல்லி அனுப்புகின்ற செய்திகளை மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கவும் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தேவ மனிதர்களையெல்லாம் சந்தித்து பேசவும் பழகவுமான அநேக ஆசீர்வாதங்கள் அவனுக்கு எலிசாவின் வேலையால் என்ற முறையில் இருந்தது. அப்படி இருந்த பொழுதும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்பவுமே பொறுப்புகளையும் கொண்டு வரும். ரொம்ப பேருக்கு ஆசீர்வாதங்கள்னா ரொம்ப ஆசை, ஆனா அதோட வருகிற பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். நம்ம நாட்டில் அப்படி இருக்கு இல்லையா? நம்ம இனத்துல ரொம்ப பேர் அப்படி பார்க்கலாம். முக்கியமா வாலிபர்களுக்கெல்லாம் எதையாவது பேர் வாங்கணும், எதையாவது நம்ம செய்யணும் சாதிக்கணும், ஒரு சின்ன அளவுலையாவது மற்றவங்கலாம் கண்ணுக்கு படுகிற மாதிரி நான் தெரியணுங்கிறது ரொம்ப ஆசையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா பொறுப்பா இருக்கிறத அவங்க கத்துக்க மாட்டேங்கிறாங்க. பொறுப்பா இருக்கிறதுக்கு, பொறுப்பா ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு, அது சின்ன விஷயமாக இருந்தாலும் கவனத்தோடு இருக்கணுங்கிறதுல அக்கறை காட்டாம இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. ஆசீர்வாதங்கள் பொறுப்பை கொண்டு வரும். இப்ப இந்த கேஆர்சி இப்படி ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுனால, அதுவும் இல்லாம அவன் எலிசாவினுடைய வேலையாளாக இருந்ததுனால, அவன் ரொம்ப உண்மையான மனிதனாக நம்ப தகுந்த மனிதனாக நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய இடத்துல உத்தியோகம் கிடைக்கிற பொழுது பெரிய அளவுல பொறுப்பெல்லாம் வந்து சேரும். அந்த உத்தியோகத்துக்கு ஏற்ற விதத்துல நம்ம நடந்து கொள்ளணும். அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற பதவிக்கு ஏற்ற விதத்துல நம்ம கவனத்தோட நடந்து கொள்ளணும், உண்மையா நடந்துக்கணும், நம்ப தகுந்த விதத்துல நடந்துக்கணும். இப்ப அதெல்லாம் நினைக்கிற பொழுது என்னுடைய மகளும் மகனும் கூட நினைவுக்கு வர்றாங்க. ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய வேலையை பொறுத்த அளவுல பெரிய உத்தியோகம். ஆனா அந்த பெரிய உத்தியோகம் ரொம்பவும் பெரிய பொறுப்புகளை கொண்டு வந்திருக்கு. ஒரு சின்ன தப்பும் விட்டுற முடியாது. மற்றவர்கள் எல்லாம் அவங்கள தங்கி இருக்கிறாங்க. ஆகவே அவங்க சகல திறமைகளையும் பயன்படுத்தி அவங்க காரியங்களை நல்லா செய்து முடிக்கிறது மட்டுமல்ல, எந்த விதத்திலையும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடாத படிக்கு அவங்க பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதே போல கேஆர்சிக்கு அப்படியான பொறுப்புகள் இருந்தது. அதுவும் இல்லாம நல்லா பாருங்க, இந்த கேஆர்சியை பத்தி நம்ம இந்த அதிகாரங்கள்ல வாசிக்கிற பொழுது அவனை பத்தி சொல்லி இருக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய மனிதனாகிய தீர்க்க தரிசி ஆகிய எலிசாவின் வேலையாள்னு அங்க போட்டிருக்குது. வெறும் வேலையாள்னு சொல்ல, தேவனுடைய மனிதனாகிய எலிசா தீர்க்க தரிசியின் வேலையாள்னு சொல்லுகிற பொழுது அவனுக்கு எந்த அளவுக்கு பேர் இருந்ததுன்னு பாருங்க. ஏன்னா வேற யாருமே இந்த விதத்துல வேதத்துல அழைக்கப்படவில்லை இந்த கேஆசிய தவிர. இப்ப கேஆசிக்கு அவனுடைய வாழ்க்கையில கிடைத்திருந்த ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இது ரொம்ப அவசியமானது. முதலாவது அவனுக்கு தேவனுடைய வார்த்தைய அதிகமாகவே கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்ப கிடைத்திருந்தது. இப்ப இந்த இடத்துல பாக்குற பொழுது கேஆசி ஒரு விசுவாசி இல்ல. அவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன், எலிசாவோடு கூட வேலை செய்ய அவனுடைய இருந்த திறமைகளின் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டிருந்தான். அப்படி தெரிவு செய்யப்பட்டிருந்ததுக்கு அவன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொன்ன வேலையை செஞ்சு கொடுக்கணும், அதை நிறைவேற்றணும். அந்த அளவுக்கு தான் எலிசா அவனிடத்துல இருந்து எதிர்பார்த்தார். உண்மையானவனா நடந்துக்கணும், செய்கிற காரியங்களை பொறுப்போடு செய்து கொடுக்கணும். இன்னைக்கு வந்து ரொம்ப பேரு கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு அதை செய்யறதில்ல. ஆனா அந்த கிறிஸ்தவர்களே அவமானப்படும்படியாக எவ்வளவு அவிசுவாசிகள் ரொம்ப நல்லா அந்த பொறுப்போட வேலையை செய்கிறவர்களா இருக்கணும். அது கிறிஸ்தவர்கள் நம்ம பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவன்னு ஒரு போர்டு வச்சுக்கிட்டு நம்ம மனசுல ஏமாத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில செய்யற காரியங்கள்ல உறுதி இருக்கணும், அந்த காரியங்கள்ல ஒழுங்கு முறை இருக்கணும், அதை நம்பக்கூடிய விதத்துல செஞ்சு முடிக்கணும். இதெல்லாம் அதோட சேர்ந்து வருகிறது. அவிசுவாசியை விட திறமையா செய்யக்கூடியவர்களாக விசுவாசிகள் இருக்கணும். அப்ப இவனுக்கு வந்த ஆசீர்வாதங்கள்ல ஒண்ணு, அவன் தேவனுடைய வார்த்தையை அதிக அளவு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியை அடைந்திருந்தான். எப்படின்னு கேக்குறீங்களா? அதான் தேவ மனுஷனான தீர்க்க தரிசிக்கு பக்கத்திலேயே அவர் வீட்டிலேயே வாழ்ந்து அவர் பேசுற எல்லாம் அவனால கேட்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமா, தேவனுடைய வார்த்தை எலிசாவுக்கு வந்த பொழுதெல்லாம் இவன் பக்கத்துல நின்று இருக்கிறான். கர்த்தர் எலிசாவோடு பேசுகிற பொழுதெல்லாம் இவன் பக்கத்துல இருந்திருக்கிறான். எலிசா எத்தனையோ அற்புதங்களை செய்த பொழுது அவன் கூட இருந்திருக்கிறான். சில அற்புதங்களை எலிசா செய்த பொழுது இவனோடு சேர்ந்து செய்திருக்கிறார்னு கூட அந்த அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு புள்ள இறந்து போன பொழுது அந்த எலிசா தீர்க்க தரிசி இவனோடு தான் சேர்ந்து அந்த அறைய பூட்டிட்டு அங்க இருந்து ஜபம் பண்ணது மட்டுமல்ல, அந்த பிள்ளையின் மேல படுத்திருந்து அவனை குணப்படுத்தினார். அந்த நேரத்துல எலிசாவுக்கு பக்கத்துல இந்த கேஆசி இருந்திருக்கிறான். ஆகவே தேவனுடைய அற்புதங்களை எல்லாம் அதிகமாக பார்த்தவன், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கேஆசிக்கு வாழ்க்கையில நிறையவே கிடைத்திருந்தது. அதோட எத்தனையோ தடவைகள் வீட்டுல கேஆசியோடு எலிசா எவ்வளோ காரியங்களை பேசி இருந்திருப்பார். எலிசாவுக்கு நல்லா தெரியும் இவன் தேவனுடைய பிள்ளை இல்லன்னு. ஆகவே இவனுக்கு சுவிசேஷத்தை அதிகமாகவே அந்த தீர்க்க தரிசி சொல்லி இருப்பார். யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாக்கியம் யோசிச்சு பாருங்க, கிடைக்குமா? அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசி, அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன், இஸ்ரவேலில் அதிரடியாக எலியாவை போல அருமையான காரியங்கள் எல்லாம் செய்தவர், பேசியவர், தேவனுடைய வார்த்தை நாடு பூரா கொண்டு போன ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறது படிக்கிறதுனா அது ஒரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தா ஜான் ஓவன் ஒரு பெரிய மனிதர், ஒரு பியூரிட்டன், ஜான் காவின் இன்னொரு பெரிய மனிதர், ஜான் பன்னியனை பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு வருஷம் நமக்கு அவர்களோடு பழக கிடைச்சு, அவர் போதிக்கின்ற சத்தியங்களை எல்லாம் நம்ம கேட்க கிடைச்சிருந்தா அது எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கேஆசிக்கு கிடைத்தது. இப்ப கூட அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய மகா பெரிய கிருபையினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். எங்கெல்லாம் பிள்ளைகள் கூட அவங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, என்னால பாக்குறேன், இங்க பார்த்து தெரியுது. உங்களுக்கு ஆண்டவர் கிறிஸ்தவ பெற்றோர்களை கொடுத்திருந்திருந்தா தேவனுடைய வசனத்தை ரொம்ப அதிகமா பக்கத்துல இருந்து கேட்கின்ற ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கேஆசிக்கு அப்படியான பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. நம்ம ரொம்ப பேர் அதை பயன்படுத்திக்கிறது இல்ல. தேவனுடைய சத்தம் நம்ம தேடி வருகிறதே, நம்ம காதல கேட்கும்படியாக கிடைக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கறது இல்ல. ஆனா அதை சிந்தித்து பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு? இன்னைக்கும் கூட உலகத்துல எத்தனையோ இடங்களுக்கு சுவிசேஷம் போய் சேரல, எத்தனையோ மக்கள் மத்தியில நல்ல வேத புத்தகம் கூட இல்ல. இந்தியா பூரா வேத புத்தகங்கள் இருந்த பொழுது நமக்கு தெரியுது, நம்ம மொழியில இருக்கிற வேத புத்தகம் அருமையான விதத்துல மொழிபெயர்த்து கொடுக்கப்படலன்னு நல்லா நமக்கு தெரியுது. போதகர்கள் நாடு பூரா தேசம் பூராகவும் வேதம் தெரியாத போதகர்களா இருக்கிறாங்க. பிரசங்கிகளுக்கு வேதத்தை பகுத்து பிரித்து போதிக்க தெரியாம இருக்கு. ஆனா உங்க சபைகள்ல ஆண்டவர் நல்ல போதகர்களை கொடுத்திருக்கிற பொழுது நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்திக்கணும், சத்தியத்தை கேட்கணும். கேஆசிக்கு சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் அதிகளவு கிருபை பாராட்டி இருந்தார். நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வசதியை பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவன் எந்த அளவுக்கு வீட்டுல அவருக்கு பக்கத்துல இருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டிருப்பான். எலிசா தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களுக்கு போதிப்பதற்காக போன பொழுது அந்த கூட்டத்துல பின்னிட்டிருந்து அவளதையும் கேட்டிருக்கிறான். எங்கெங்க எலிசா போனாரோ இவன் அங்கெங்கெல்லாம் போயிருக்கிறான். ஆகவே வேதம் கேட்பதில், வேத சம்பாஷணையில கலந்து கொள்வதில் இவனுக்கு ஆண்டவர் எந்த குறையிலே வைக்கல. அருமையான பிரசங்கங்கள், அதிரடியான போதனைகள், அது எல்லாமே ஆண்டவர் அதிகமாக கொடுத்திருந்தார். இவன் வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை கேட்பதில் அதிகமாக அதிக அளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னு தெரிஞ்சுக்கினேன். இன்னொன்னு, அவனுடைய வாக்கில் இருந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிற பொழுது பிதாவாகிய தேவனுடைய தொடர்ச்சியான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடும் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவருடைய வசனம் மட்டும் அது கிடைக்கல, ஆண்டவருடைய கண்காணிப்பு அவனுக்கு கிடைத்தது. நமக்கு தெரியும் எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கேஆசி ஒரு விசுவாசியாக இல்லை. அவன் நம்பக்கூடிய அளவுல தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்வதற்காக எலிசா பயன்படுத்தினார். இருந்த பொழுதும் அவனுடைய வாழ்க்கையிலும் பல குறைகள் இருந்திருக்கும். ஆனா அந்த குறைகள் எல்லாம் பெருசா போய் அவனை கவுத்து போடாம இருக்க எலிசா தீர்க்க தரிசி பல விதங்கள்ல அவனுக்கு உதவி செய்திருப்பார். ஏ கேஆசி, நீ கவனமாறு, இந்த இடத்துல நீ இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு அவனை அடிக்கடி திருத்தக்கூடிய அந்த ஒரு வசதி ஆண்டவர் கேஆசிக்கு கொடுத்திருந்தார். இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு நமக்கு எல்லாம் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல பெற்றோர்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்திருந்தார், அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு சரியான வழியில வழி நடத்தினா அதுக்காக நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்திருந்தா நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நல்ல போதகர்கள், உண்மையான போதகர்கள் எனக்கு தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். ஆனா இருந்தும் கூட நல்ல போதகர்கள் கொடுத்திருந்தா, அவருடைய கண்காணிப்பு நமக்கு கிடைச்சிருந்தா, அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன் ரொம்ப பேரு நம்ம சமுதாயத்துல கெடுக்கத்தான் பார்ப்பான், நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. ரொம்ப பேருக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பத்திய கவலையே இல்லாம இருக்கும். ஆனா இருந்த பொழுதும் ஆண்டவர் நமக்கு மேல நல்லவர்களை நம்ம பார்த்து கொள்ளும்படியாக, அடிக்கடி நமக்கு புத்தி சொல்லும்படியாக, அடிக்கடி நம்ம திருத்தக்கூடியவர்களாக கொடுத்திருக்கிற பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவன் வந்து இந்த இஸ்ரவேலனுக்கு அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார், எலிசாவின் மூலமாக கொடுத்திருந்தார். அக்கறையோடு அவனை கவனித்துக் கொள்வதற்கும், அக்கறையோடு அவனுக்கு தேவையான நேரத்தில் புத்தி சொல்லுவதற்கும், திருத்துவதற்கும் கூடிய ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டை ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார். வேற என்ன ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வாழ்க்கையில கிடைச்சதுன்னு பார்ப்போம். அவனுக்கு கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம், அருமையான அதிரடியான அற்புதங்களை செய்து, ரொம்பவும் அற்புதமாக போதனையை அந்த காலத்துல செய்த ஒரு தேவ மனிதனோடு நெருங்கி பழகி அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருந்தது. அவனுக்கு கிடைச்சிருந்தது. எனக்கு நான் ரொம்பவும் மதிக்கிற ஒரு போதகர் இருக்கிறார். அவருக்கு என்னோட ரொம்ப வயசாயிருச்சு. சரிங்களா, அந்த போதகருடைய பிரசங்கங்கள் நான் ரொம்ப காலமா 40 வருஷங்களாக கூட கேட்டு இருக்கிறேன். அப்ப ஒரு முறை அவர் நாட்டுக்கு வந்து எங்களுடைய கான்பரன்ஸ்ல பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தேன், வந்து அதெல்லாம் பேசினார். ஒரு வாரம் இருந்து ரெண்டு பேரும் அடிக்கடி பேசணும் பழகணும். அப்ப வந்து அவர் ஒரு பெரிய இறையியல் கல்லூரி நடத்தி கொண்டிருந்தார். ஆனா அது ஆரம்பத்தில் எனக்கு தெரியல, நான் போன இறையியல் கல்லூரி வேற நாட்டில் இருந்தது. அப்ப இது தெரியாம போயிருச்சே, சும்மாவது ஒரு 1 மந்த் அங்க இருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆனா நான் வேற நாட்டில் இருக்கிறேன், அவரும் ரொம்ப தூரத்து நாட்டில் இருக்கிறார். பக்கத்துல இருந்து பலகாட்டியும் கர்த்தருடைய கிருபையினால வாழ்க்கையில பிற்பகுதியில அவரோட நல்லா பழகவும் கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனா இந்த கேஆசிக்கு கிடைத்தது ரொம்ப வித்தியாசமானது. அவன் பக்கத்திலேயே இருந்து அந்த தீர்க்கதரிசியினுடைய வீட்டிலேயே வாழ்ந்து அவர் செய்கிற அத்தனை காரியங்களையும் ஒன்று விடாமல் பக்கத்திலேயே இருந்து கவனித்து அதிலெல்லாம் ஒரு அளவு பங்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கிற நேரம் கேஆசி மேல எனக்கு ஒரு பரிதாபம் தான் வருது. அவர் மேல மட்டும் இல்ல, உங்கள ரொம்ப பேர் எனக்கு தெரியும், ஆனா உங்கள எனக்கு தெரியாத ரொம்ப பேரும் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க எண்ணி பார்க்கிற பொழுது உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸுமே கிடைக்காது நீங்க இதெல்லாம் பயன்படுத்தி காட்டி. ஏன்னா கர்த்தர் ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார், யாருக்கு அதிகமா கொடுத்திருக்கிறாரோ அவங்க கிட்ட அதிகமாவே அவர் எதிர்பார்க்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆகவே அதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவனுக்கு ஒரு நிழல் மாதிரி எலிசா தீர்க்கதரிசியோடு எல்லா இடத்துக்கும் போனவே இந்த கேஆசி. எலிசாவை தெரிஞ்சவங்க, எலிசாவை பத்தி அந்த காலத்துல பேசினவங்க எல்லாம் கேஆசிய பத்தியும் பேசியிருப்பாங்க. எலிசா வரப்போறாருன்னு தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கில்கால்ல இருந்த பொழுது அவங்க நிச்சயமா அவங்களுக்கு நல்லா தெரியும் எலிசாவும் கேஆசி வரப்போறாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதனாகிய அந்த பெரிய இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியோடு பெயரோடு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருந்ததா இல்லையா? எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்? எலிசாவோடு கேஆசியும் வருகிறான் பாருங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அள்ளி கொடுத்திருக்கிறார். நாம கூட பயப்படணும். இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருந்தா நம்ம ரொம்ப பயப்படணும். ஏன், இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு பொறுப்பு கொண்டு வருகிறது. சரிங்களா, நமக்கு பொறுப்பு கொண்டு வருகிறது. இந்த ஒரு மனுஷனோட ஒரு நல்ல நாடோ மக்களோ மதிக்கிற ஒரு மனுஷனோட ஒரு பழகுகிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அதோட பொறுப்பு வருகிறது. ஏன், மற்றவங்களுக்கு தெரியும், ஓ இவருக்கு இவரோட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா அவருடைய மரியாதையை காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த மரியாதையை நம்ம காத்துக்கணும், அதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இல்ல அவரை எனக்கு தெரியும், அவரை எனக்கு தெரியும்னு ஊரே தம்பட்டை போட்டுக்கிறது இல்ல பெருசு. அவருடைய மரியாதையை காப்பாற்றக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி ஒரு நாளத்துல நம்ம சரியா இல்லாம நடந்துட்டோம்னு வச்சுக்குவோம், சரியா இல்லாம போயிட்டோம்னு வச்சுக்குவோம், என்ன சொல்லுவாங்க? அவருக்கு தெரிந்திருந்த இவன் வீணா போயிட்டாமா இல்லையா? அவருடைய பெயரோட அனாவசியத்துக்கு நம்ம பேர் சம்பந்தப்படுறதா வந்துடக்கூடாது. வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெரிய பொறுப்பை கொண்டு வருகிறது. இப்ப ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்கணும், இந்த எலிசாபெத் இந்த கேஆசியினுடைய உண்மையான குணத்தை நம்ம பார்க்கணும். அவன் உண்மையான குணத்தை மட்டுமில்ல, அவன் வாழ்க்கையில விட்ட மிகப்பெரிய தவறையும் இந்த நேரத்துல பார்க்கணும். இதை எங்க பார்க்கிறோம், வசனங்கள் 20-24 வரையும் அதை சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாபின் வேலைக்காரன் கேஆசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. இங்க என்ன நடக்குது, நாகமான் சேரியாவில் இருந்த அரசனுடைய படைத்தலைவனான நாகமான் அவருடைய தொழுநோயை போக்கிக் கொள்வதற்காக, குஷ்டரோகத்தை போக்கிக் கொள்வதற்காக அவருடைய மனைவியின் வீட்டில் இருந்த அந்த இஸ்ரவேலை சேர்ந்த சிறுமி, விசுவாசம் உள்ள சிறுமி சொன்னாங்கிறத கேட்டு அவன் எலிசாவை தேடி வருகிறான். அப்படி வந்தவன் ஆண்டவருடைய கிருபையினால எலிசா மூலமாக அவனுடைய குஷ்டரோகம் போய்விட்டது, அதாவது தொழுநோயிலிருந்து அவனுக்கு சுகம் கிடைத்ததுன்னு பாக்குறோம். அந்த சுகம் கிடைத்தது மட்டுமல்ல, அவனுக்கு ரட்சிப்பும் கிடைத்தது. கர்த்தர் அவனுக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கொடுத்தார்னு பாக்குறோம். அந்த நீங்க தொடர்ந்து வாசித்த அந்த 5வது அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியில அதை பத்தி தான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசித்த இந்த நாகமான் எதுவரையும் நான் ஆராதித்த கடவுள்கள் எல்லாம் கடவுள்களே இல்ல, இஸ்ரவேலின் தேவனே உலகத்தின் தேவன்னு தேவன் சொல்லி ஒரு பெரிய சாட்சியும் கொடுத்தத அங்க பாக்குறோம். அவன் எலிசாவின் வீட்டுக்கு அந்த ஏறி போயிட்டு அவர் முன்னுக்கு தலை வணங்கி அவன் ஒரு பெர்மிஷனும் கேட்டுக்கிட்டான். நான் என் ராஜாவுக்கு பணி செய்கிற பொழுது அவன் ஆராதிக்கிற அந்த தெய்வத்தின் முன்னால நான் தலை பணிய வேண்டியிருக்கும், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி. அது அவன் ஒரு கடமையா செய்ய வேண்டியது, அரசனுக்கு செய்ய வேண்டியது. அவர் எலிசா சொல்லிட்டாரு, பரவாயில்லப்பா நீ சமாதானத்தோட போன்னு சொல்லி இருக்கிறார். அவன் சும்மா போக விரும்பல, அவன் எலிசாவுக்கு இவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், கிருபையின் மாற்றம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதனால அவருக்கு ஏதாவது செய்யணும்னு துடித்தான். ஆனா எலிசா என்ன சொன்னாரு, ஒண்ணுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டார். பாத்தீங்களா, ஒண்ணுமே வேணாட்டுன்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிவிட்டு அவன் நாகமா திரும்பி வந்தவர்களோடு தன் நாட்டுக்கு திரும்பி போகிறான். அந்த நேரத்துல இந்த கேஆசி என்ன செய்கிறான் தெரியுமா, அவன் செய்வதற்கான 20வது வசனம் சொல்லு, நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அதாவது எலிசா வாங்காமல் விட்டு விட்டாரே, ஆகவே நான் அவர் பின்னால போய் எதையாவது வாங்குவேன் என்று அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு ஆண்டவரையும் தன்னுடைய செயலுக்கு சாட்சியாக அழைத்து கொண்டு அவன் நாகமானுக்கு பின்ன போகிறான்னு பாக்கிறான். அப்படி போன பொழுது நாகமானுக்கு அதை கண்டு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எலிசா தீர்க்கதரிசியோடு சேர்ந்தவன் இல்லையா, அவனுக்கு வேலையால் இல்லையா, ஆகவே எனக்கு என்னப்பா ஏதாவது நல்ல செய்து கொண்டு வந்திருக்கிறியான்னு கேட்க அவன் சுக செய்தி தான் என்று சொல்லுகிறான். என்ன செய்தி? தீர்க்கதரிசிகள் புத்திரர் ரெண்டு பேர் இப்பதான் எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஆகவே அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக எலிசா உங்களிடத்திலிருந்து ஒரு தாலந்து வெள்ளியையும் ரெண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்டார். எஜமானன் அனுப்பினார் என்று அவன் சொன்னான்னு பார்க்கணும். ஆகவே நாயர் நாகமான் சொல்றான், இது என்னப்பா இது, நீ டபுளா வாங்கிக்கிட்டு போ என்று சொல்லி அவன் அதிகமாகவே எல்லாம் கொடுத்து தான் வேலைக்காரர்கள் ரெண்டு பேர் மேலையும் அதை சுமந்து கொண்டு போகும்படியாக கட்டளைத்தான் பார்க்கிறோம். பாத்தீங்களா, இதுதான் கேயாசி செய்தது. இது கேயாசி பெரிய தப்பு பண்ணிட்டான். கேயாசியினுடைய நடத்தை இங்க மோசமானதாக நாம பார்க்கிறோம். அது என்ன மோசமானது, அவன் செய்ததுல என்ன தவறு என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்காம இருக்கக்கூடாது. அவனுடைய நடத்தை எல்லாம் ஏமாற்றுத்தனம், அதுதான் பார்க்கணும். ரொம்ப மோசக்காரனாக அவன் நடந்து கொண்டான். முதலாவது அவன் நாகமான் கிட்ட பொய் சொன்னான்னு பாக்கணும். என்ன பொய் சொன்னான்? தீர்க்க தரிசிகளின் புத்திரர் ரெண்டு பேர் இப்பொழுது எப்ரேயம் மலை தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் சொன்னான். அது பொய் இல்லை. அதுக்கு பிறகு சொன்னதெல்லாம் பொய். அவன் பொய் சொன்னான், ஆண்டவருடைய கட்டளையை மீறினான். ஒன்பதாவது கட்டளை, பத்தாவது கட்டளை, ரெண்டையும் மீறினான். பொய் சொல்றது ரொம்ப தவறு. இவன் சொன்ன பொய்ல, அதாவது இப்படி வந்திருக்கிற தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களுக்கு தேவை இருக்கிறது, என்னுடைய தேவன் என்னை அனுப்பி அந்த தேவையை நிறைவேற்ற உங்களிடத்திலிருந்து இந்த காரியங்களை கேட்டார்னு சொன்னது பெரிய பொய். அது பொய் மட்டுமல்ல, இவை ஆண்டவருடைய வார்த்தைய திருத்து சொன்னான் நாகமாதுக்கு. அதுவும் அடுத்தது, அது ரொம்ப மோசமானது. பொய்யில உண்மைய, பொய்யில எந்த விதமான உண்மையை நம்ம பார்க்க முடியாது. அதுவும் கர்த்தருடைய பெயரில் அதை சொல்லுவதும் ரொம்ப தவறு. கர்த்தருடைய வார்த்தைய மாற்றி திருத்தி சொல்லுவது, போதிப்பது எல்லாமே தவறானது. இருபதாவது வசனத்துல பாக்கிறோம், இவர் சொல்லி கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானிடத்தில் போய் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டுன்னு சொல்றான். தான் செய்கின்ற பொய்யான காரியத்துக்காக, மோசத்தனத்துக்காக ஆண்டவர் மேல அவன் சாட்சியாக சுவைக்கிறான்னு பாக்கிறோம், ஆணையிடுகிறான்னு பாக்கிறோம். அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கர்த்தருடைய பெயரை வீணில் வழங்காதேன்னு வேதம் சொல்லு. நம்ம ஜெபித்தா கூட ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்துறோம்னா அது வந்து கவனக்குறைவா பயன்படுத்தக்கூடாது. ஒரு அனாவசியத்துக்கு ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது. அனாவசியத்துக்கு ஆண்டவருடைய பெயரை எதிலையும் இழுக்கவும் கூடாது. இந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் கவனத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு வேதம் நம்ம அடிக்கடி எச்சரிக்கை செய்கிறது. இவன் போயிட்டு பொய், உண்மையான ஒரு காரியத்தை, அதாவது தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் வந்திருக்கிறார்னு சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு எலிசா என்ன அனுப்பியிருக்கிறார்னு சொன்னது உண்மையை திருத்து சொல்லுவது. அந்த ஒரு உண்மைய, அந்த பாதி உண்மைய தனக்கு சாதகமாக இவன் பயன்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இங்க ஒன்பதாவது கட்டளைய ரொம்ப மோசமாக அத தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தினான்ங்கிறத இங்க பார்க்கிறோம். அவன் பொய் சொன்னது மட்டுமல்ல, நாகமானுக்கு அவன் ரொம்ப உலக ஆசை கொண்டவனாக இருந்தான். அவனுக்கு பணம், உலகத்தில் இருக்கிற சுகம் அவன் இருதயத்தை மூடிட்டது. பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லி இருக்கிற வேதம் சொல்லுகிறது, பணத்துல ஆசைப்படுகிறவன் ஆண்டவரோட சிநேகமா இருக்க முடியாது. வேதம் சொல்லுது, இஃப் யூ லவ் மணி யூ கேன் பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். புரியுங்களா? ஆசை அதிகமா பணம் மேல இருந்துச்சுன்னா அது உங்க ஆண்டவர்ல இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். ரொம்ப பேர் இந்த தப்பு பண்ணிருக்காங்க. வாழ்க்கையில வேலை செய்யணும் சம்பாதிக்கணும், இல்ல பிசினஸ் செய்யணும் சம்பாதிக்கணுங்கிறது தவறு இல்லை, அதுல தவறே இல்லை. சிறப்பு இருக்கிற ஆண்டவர் கிஃப்டா கூட கொடுத்திருப்பார். ஆனா எது எப்படியோ அதை எந்த அளவுக்கு உங்க இருதயத்தை கெடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இல்லாம போயிருவீங்க. அது மேல நம்ம ஆசை வைக்க கூடாது. ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தாமிர இலையில தண்ணீர் போல, தண்ணிய போட்டா அது ஒட்டாது, அது ஒட்டாது. அது பணம் நம்ம இருதயத்தை நம்முடைய கண்களை கெடுக்குமானால் அது ரொம்ப மோசமானது. ரொம்ப பேர் ஏன் கிறிஸ்தவர்கள் கூட அதுல வீணா போயிருந்தது உண்டு. ஏன், நீங்க உங்க இருதயம் அதுல ஆசை வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடுறீங்க. இதையதான் இவனும் செய்யலாம். இவனுக்கு பணம் தேவையா இருந்தது. நாகமான் வந்து சொன்னதை கேட்டான், என்ன கொடுக்கிறேன்னு அவர் சொன்னதை கேட்டான். அவர் கொண்டு வந்திருந்த பெட்டி பெட்டியா கொண்டிருந்த பொருள்களை பார்த்தான். ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டாரே அப்படின்ன உடனே அதெல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதங்களை அனுபவித்திருந்த கேயாசி தன்னுடைய இருதயத்தை உலக சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் விற்று விட்டதை பார்க்கிறோம். உலகத்துல எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க அப்படி வாழ்ந்திருக்கிறீங்களா? இந்த உலக சுகத்துக்காக உங்க இருதயம் ஏங்கிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு நாளா அது உங்க கண்ண மறைச்சிருந்துச்சா? இந்த கோவிட்19 காலத்துல உலகத்துக்கு என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப் பிரசிடண்டா வந்த காலத்துல இருந்து அமெரிக்காவில் ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் சரித்திரத்திலே எப்பவும் இல்லாத அளவுக்கு பயங்கரமா உயர்ந்துட்டு, வேலை அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சது. எல்லா நாட்டு மக்கள் அதிகமா பணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத நிலைக்கு ஆண்டவர் கொண்டாந்துட்டாரு. அவ்வளவும் போச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் இழந்தவங்க, பிசினஸ்ல பணத்தை இழந்தவங்க எல்லாம் அந்த நாட்டுல எக்கச்சக்கமா இருப்பாங்க. நான் இப்ப கூட கேள்விப்பட்டேன், 30 மில்லியன்னா ரொம்பவா குறைவான தொகையா? அவ்வளவு பேருக்கு அந்த நாட்டுல வேலை இல்லாம போயிட்டு அவங்க அரசாங்கத்தை உதவி பணம் கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்களா? இன்னைக்கு இது நடந்துச்சு அந்த நாட்டுல. இதெல்லாம் ஒரு சாதாரண கிருமி பண்ணி இருக்கு, அதுவும் ஆண்டவர் அனுமதித்து நடந்த காரியம். இதுல இருந்து எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ட்ரம்ப்னுடைய தப்புன்னு நான் சொல்ல, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு பாடத்தை படிக்குது. நம்ம பணமோ பொருளோ எது மேல நம்ம ஆசை வைக்கிறோமோ அது நிரந்தரமா இருக்க முடியாது. நிரந்தரமா இல்லாத பொருள்கள்ல வைக்கிற ஆசையினால எந்த விதமான நன்மையும் இல்லைன்னு இது காட்டுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தை நேசிக்கிறவன் பணத்தை நேசிக்கிறவன் எனக்கு நண்பனாக இருக்க முடியாது, எனக்கு நண்பனாக இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றான் இல்லையா, நான் எரிச்சலின் தேவன் சொல்லி, இன்னொன்றோடு என்னுடைய மகிமையை நான் பகிர்ந்து கொள்ளுவதில்லை. அப்போ உங்க இருதயத்துல ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல பணம் இருந்துச்சுன்னா, உலக சுகம் இருந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவருக்கு எக்ஸ்க்ளூசிவா ஆராதனை பண்றவரா இல்ல? அவரை மட்டுமே ஆராதிக்கிற மனுஷனா, அவருக்கு மட்டுமே பணி செய்கிற மனுஷனா நீங்க இல்ல அவருடைய பார்வையில? ஏன் உங்க இருதயத்துல இன்னொருத்தருக்கு இடத்தை கொடுத்துட்டீங்க? அந்த எரிச்சல் உள்ள தேவன் அதை பொறுத்து கொள்ள மாட்டான். உங்களுக்கு இவன் பணத்துக்கும் உலக சுகத்துக்கும் தன் இருதயத்தை வித்துட்டான்னு பாக்கணும். இப்ப அடுத்ததாக 3வதாக நம்ம பார்க்க வேண்டியது, இவன் செய்த இந்த மோசமான தவறுனாலே அவனுக்கு நடந்தது என்ன? அது 25-27 வரையும் நமக்கு சொல்லுகிறது. இப்படி நாகமான் முன்னுக்கு பொய்ய சொல்லி அந்த நாகமான அதை நம்ப வச்சு அவருடைய பொருள்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அதை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு அந்த வேலையாட்கள் எல்லாம் அவன் திரும்ப அனுப்பிட்டான். அப்ப இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் எலிசாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு இப்ப எலிசா முன்னுக்கு போய் நிக்கிறான். அப்ப எலிசா கேக்குறாரு, கேஆசியே நீ எங்க போன அப்படின்னு கேக்குறாரு. நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னு அங்கேயும் போய் சொல்றான். ஆரம்பிச்ச போய் இப்ப அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது பாத்தீங்களா. அப்ப எலிசா சொல்றான், நீ அந்த மனுஷனுக்கு பின்ன போகிற பொழுது என் மனமும் கூட உன்னோடு போகினதுன்னு உனக்கு தெரியலையா. இங்க பாருங்க, எலிசாவை பத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய மனுஷன் கேஆசி. ஏன்னா ஒரு மனுஷனோட பக்கத்துல இருந்து பழகி வாழ்ந்திருந்திருந்தா அந்த மனுஷனை பத்தி நமக்கு தெரியாத காரியங்கள் இருக்க முடியாது, முடியுமா? முடியாது. இப்ப சிரிய அரசன் வந்து இஸ்ரவேல் அரசனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா முடியல. அவன் என்னென்ன முயற்சி எடுத்து அதை பிடிக்கிறதுக்கு போனாலும் அவன் தப்பிடுறான். இப்ப அவனுக்கு ஒரு தலையெல்லாம் குழம்பி போச்சு. என்ன இப்படி நடக்குதே, என்ன பண்ணாலும் அவனை பிடிக்க முடியலையே. நம்ம பக்கத்தான் ஒருத்தனை வேவு பாக்குறவன் இருந்து அவனுக்கு அடிக்கடி நியூஸ் அனுப்பிடுறான் இவன் நினைச்சு அதை தான் கமாண்டர்ஸ் எல்லாம் பார்த்து கேட்கற நேரம் ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், ஐயா அதெல்லாம் வேவுக்காரெல்லாம் தேவையே இல்லை அந்த ராஜாவுக்கு. ஏன்னா அங்க இருக்கிற எலிசா நீங்க உங்க பெட்ரூம்ல என்ன நினைக்கிறீங்களோ அத கூட அவனுக்கு தெரியும் பாத்தீங்களா. இப்ப இது கேஆசிக்கு தெரிஞ்சிருக்காதா? நல்லா தெரிஞ்சிருக்கும், அருமையா தெரிஞ்சிருக்கும். இது நல்லா கேஆசிக்கு தெரிஞ்சது மட்டுமல்ல, கேஆசின்னு எவ்வளவு காரியங்களை பார்த்திருப்பான் எலிசாவோட சம்பந்தப்பட்டு. இந்த அளவுக்கு எலிசாவை பத்தி தெரிஞ்சிருந்தவன் இப்ப எப்படி இப்படி ஒரு தப்பா பண்ணா, நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் எலிசாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதாவது எலிசாவுக்கு தெரியாதது ஒண்ணும் இருக்க முடியாது, தெரிந்தது எவ்வளவோ இருந்ததுக்கு மேல அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இருக்க முடியாது. அந்த சேரிய ராஜாவினுடைய அவன் பெட்ரூம்ல நடக்கிறத கூட இங்கிருந்து எலிசாவுக்கு தெரியும்னா இவ்வளவு காலமா அவரோட பழகி இருக்கிற எண்ணெய் பத்தி எலிசாவுக்கு எது தெரியாது, எது தெரியாம இருக்க முடியும்? ஏன் அந்த அளவுக்கு பணமும் உலக சுகமும் அவன் கண்ணை மறைச்சிருச்சு பாத்தீங்களா. நம்ம ரொம்ப பேர் கூட ரொம்ப சுவிசேஷங்களை கேட்டு எவ்வளவோ பேரோட பழகி இருந்து எவ்வளவோ சத்தியம் கேட்டு இருந்து நம்ம இருதயம் இன்னும் ஆண்டவரை மனம் திரும்பி விசுவாசிக்க மறைக்குதுன்னா நமக்குள்ள அப்படி நம்ம விடாத படிக்கு இந்த உலகம் நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறது. உலகம் உங்களை ஆள்றதுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? பணம் உங்க ஆசை உங்களை இருதயத்தை ஆளுவதற்கும் உலக சுகம் உங்க இருதயத்தை ஆளுவதற்கும் இடம் கொடுத்திருக்கிறீங்களா? அது அழிவுக்கு மட்டும்தான் கொண்டு போகும். அது நம்ம தப்பு, நம்ம வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன் அது நாம செய்கிற தவறு. நம்ம கண்ணை அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்குது. இன்னைக்காவது நீங்க அந்த நிலைமையில இருந்தா நீங்க திருந்தணும். இப்ப எலிசா கிட்டே அவன் போய் சொல்லிட்டான். அப்ப எலிசா சொல்றாரு, பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கு இதுவா காலம்னு கேக்குறார். இதுவா காலம், அவருடைய வார்த்தையை யோசிச்சு பாருங்க. ஏன்பா, ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையினால யாருமே நினைத்து பார்க்கிற விதத்துல அந்த நம்ம நாட்டையே சிறப்பிடித்து வைத்திருக்கிற அந்த நாகமானுடைய இருதயத்தையே திருத்தி இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அந்த ஆண்டவருக்கு செலுத்தி அந்த கிருபையின் மகத்துவத்தை எண்ணி வியந்து ஆச்சரியப்பட்டு அவருக்கு நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில நீ பண்ற காரியத்தை பாரு. இல்லாம போகின்ற இந்த அழிய போகின்ற இந்த உலக பொருளுக்காகவா நீ அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? நான் ஏன் அவன் ஒன்னும் கொடுத்த பொழுது நான் வாங்கல? ஆண்டவருடைய கிருபை இலவசமா தாப்பா வரும், அதுக்கு நம்ம பணம் வாங்கக்கூடாது. பாஸ்டர்ஸ் நல்லா கேட்டுங்க, ரொம்ப இடத்துல எல்லாம் பணம் தான். இப்ப கூட இங்க வந்து உங்களோட பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு என் மனைவி ஒரு மிஷன் பத்திரிகையை கொடுத்தாங்க, என் பேர்ல வந்துருந்துச்சு. அந்த மிஷன் ஏஜென்சி எல்லாம் அனுப்பும் இல்லையா, ஒரு மேகசின் மாதிரி. அப்ப தொடர்ந்து வாசிக்கிறேன், ஒரு நாட்டை பத்தி எழுதி இருக்குது. மொத்த பக்கமே தான் அந்த நாட்டுல ஒரு அம்மா நிக்கிறாங்க, நம்ம ஊர் தான், அம்மா நிக்கிறாங்க ஓலை குடிச்ச, இன்னொருத்த மாஸ்கும் போட்டுக்கிட்டு கையில என்னமோ வச்சுக்கிட்டு. இந்தியா ரொம்ப, தமிழ்நாடு இந்தியா ரொம்ப கஷ்டப்படுது, சாப்பாடும் பணம் இல்லாம. எந்த மிஷன் ஏஜென்சியா இருந்தாலும் இதுலதான் ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்துல உலகத்துல கஷ்டப்படாத ஒரு நாடு சொல்லுங்க பாப்போம், ஒரு நாடு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அமெரிக்காவை விட அடி வாங்குற நாடு இன்னைக்கு இருக்குதா? உலகத்திலேயே கொரோனா வைரஸால அதிகமா செத்து இருக்கிறது, கொரோனா வைரஸ் அதிகமா பிடிபட்டிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கீழே வந்து 30 மில்லியன் பேர் வேலை இல்லாம பணம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. அது இல்லாம என்னவோ அரசியல் பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்கிற நேரம், நீ அவன் கட்ட வேண்டிய பில்லெல்லாம் நம்ம ஒரு மாசத்துல கட்டுறதை விட பல மடங்கு அதிகம் தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கீழே இருக்கிறவன் விழுந்தா அடி அவ்வளவு ஒன்னும் இருக்காது. மாடிப்படியில மொதப்படியில இருந்து விழுந்துட்டு குய்யோ மியோன்னு கத்திட்டு இருக்க கூடாது. கத்தலாமா? அது எப்படி கத்த முடியாது, வலிக்காது. ஒரு 15 படிக்கு மேல இருந்து விழுந்து கத்துனா எல்லாருக்கும் புரியும் இல்லைங்களா? அவங்களுக்கு அப்படி நாம எனக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் காட்டி ஒரு சென்டிமெண்ட்ல பணம் வாங்க பார்க்கக்கூடாது. இதுக்கு இது வந்து காஸ்பல் இல்லை, இது வந்து காஸ்பல் ஊழியமாகவே எனக்கு படலை. சுவிசேஷத்தை சொல்லு, ஆண்டவருடைய அருமை பெருமையை சொல்லு. யாராவது உண்மையா மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்திருந்தா அதை பத்தி எழுது. அடுத்த வைரப்பத்தையே எழுதி எழுதி எழுதியே இன்னைக்கு சுவிசேஷத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் ரொம்ப பேர் நம்ம நாட்டில் இருந்து சுவிசேஷ ஊழியத்தையே மதிக்கிறது இல்லை. ஏன், எப்ப பார்த்தாலும் பணம் படியரிசி. ஆண்டவருடைய சத்தியத்தை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். ஏதோ நாடே நோயில் அழிகிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க எல்லாம் பிணி தீக்கிற வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறான். அதனால என்ன நடக்குது, கொடுக்க வேண்டிய சத்தியத்தை அவங்களுக்கு கேட்க முடியாம இருக்குது. சுவிசேஷ பிரசங்கிகள் ஒழுங்கா பிரசங்கிக்கிறவங்க இல்லாம இருக்கிறாங்க. சரி, எவ்வளவு காலத்துக்கு தான் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறது? சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில தொடர்ந்து உயிரோடு இருந்த போறோமா? ஒரு மணிக்கு சாகத்தான் போறோம். ஆகவே சாப்பாடு போட்டுறதை விட அது செத்த பிறகு பரலோகத்துக்கு போறதுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுக்கலாமா இல்லையா? நீங்க யோசிக்கணும். இதுக்காக நாம வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஒரு பக்கத்துல அதுவும் செய்ய வேண்டிதான் இருக்கு, ஆனா அதுவே ஊழியமா போயிடக்கூடாது. வேதம் அதுக்கு மேலான ஒரு காரியத்தை கொடுக்கணும்ன்றது. ஏன்னா இந்த நேரம் வந்து ஆண்டவருடைய கிருபையை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நேரம், பணம் பண்ற நேரம் இல்ல. இந்த மாதிரி ஆண்டவருடைய பேரை வச்சு பணம் பண்ணி கொண்டிருக்கிற ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய வருகையின் போது தேவையான செய்யத்தான் போற. ஆகவே என்ன செய்தார் இப்போ எலிசா? 27வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ செஞ்ச இவ்வளவு பெரிய கேடான காரியத்துக்காக, என்ன காரியம், ஆண்டவருடைய கிருபைய உதாசீனப்படுத்தினான், ஆண்டவருடைய கிருபைய அவன் சீப்பா பார்த்திருக்கான். அதனால நாகமானினுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடிச்சிருக்கும் சொன்னான். உடனே அவன் உழைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எவ்வளவு ஒரு டிராஜிக் ஸ்டோரி, எந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி பாக்குறோம் இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன படிக்கணும், இதுல படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. முதலாவது பாடம், தேவனுடைய கிருபையையும் அவரால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களையும் நம்ம ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் உங்களை ரொம்ப விதமா இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் அறியாத உங்களை சொல்றேன், உங்க சின்ன பிள்ளைகள் வாலிபர்களை சொல்றேன், ஆண்டவர் அருமையான பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து நல்ல வழியில நடத்துகின்ற ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ குடும்பங்கள்ல ஒழுங்கு கட்டுப்பாடுங்கிறதே இல்ல, பிள்ளைங்களை எல்லாம் மரம் செடி கொடி மாதிரி அது பாட்டுக்கு மழையையும் வெயிலையும் வாங்கிட்டு வளர்ந்துட்டு போகணும்னு விட்டுடுறாங்களே தவிர, ஒரு கட்டுப்பாடு வச்சு எங்க போகணும் போகக்கூடாது, எந்த நேரத்துக்கு தூங்கணும் தூங்கக்கூடாது, எப்படி வேலை செய்யணும்னு வளர்த்து விடுறது இல்ல. அப்படி நல்லா செய்கிற பெற்றோர்கள் கிடைத்திருந்தா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பெற்றோர்கள் விசுவாசிகளாக இருந்து உங்களுக்கு ஓய்வு நாள் பாடசாலையில போதித்து உங்கள் சபைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள்னா அது அறையும்படிய ஆசீர்வாதம். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வீட்டிலையும் சபையிலும் கேட்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் உங்களை பொறுப்பா இருக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வச்சு நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டு பாருங்க. மத்தேயு 13:12 வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வச்சு நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க என்ன செய்யணும்? வரும் ஆசீர்வாதங்களை கிடைத்திருக்கிற நீங்க அந்த கேஆசி செய்திருக்க வேண்டிய வேலை, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடுமாண்டவரே, எனக்கு மனம் திரும்புதலை கொடுமாண்டவரே அப்படின்னு கேட்கணும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம 4:29 வசனத்துல வாசிக்கலாம், அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் அப்படின்னு வேதம் சொல்லுகிறத பாக்கிறோம். நீங்க தேடுறீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறீங்களே, அவரை நீங்க உங்க இருதயம் தேடுதா? இல்ல உங்க இருதயத்தை வேற ஏதும் உலக காரியங்கள் வந்து உங்களை மறைத்து வைத்து ஆண்டவரிடத்துல வராம பண்ணிக்கிட்டு இருக்குதா? அது உண்மைதான், கிருபையின் மூலமாக வருகிறது ரட்சிப்பு. ஆனா நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா? அப்ப அந்த இருதயம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு தடையாக தேவையில்லாததெல்லாம் அதுல நிரம்பி போயிருந்தா அந்த சத்தியம் எப்படி அங்க வேலை செய்யும்? தேவையில்லாததுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கறீங்களா? இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கையில வாட்ஸ்அப்பும் போனும் அதுவும் இதுவும் நிரம்பி போய் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கும் ஜபம் பண்றதுக்கும் நேரம் இல்லாம ஆக்கி இருக்கு. அதெல்லாம் உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறதா? ஏன்னா இந்த காலத்துக்கு எல்லாம் வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு காரியங்கள் நம்ம மனசை கெடுத்து இருதயத்தை கெடுத்து ஆண்டவரிடத்துல இருந்து விலகி வைக்க போகிறதுக்கு சாத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கோவிட் காலத்துல உட்கார்ந்து யோசிச்சு பாக்குறீங்களா? இவ்வளவு ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறதுக்கு நான் எந்த விதத்துல தகுதியானவேன், ஆனா இன்னும் என் இருதயம் கல்லா இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு மனம் திரும்புதலை கொடுங்க என்று சொல்லி அவரை நீங்க தேடி வர்றீங்களா? சங்கீதம் 34:10 வசனத்துல வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் காய்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீதிமொழிகள் 8:17 வசனத்துல வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். உங்க காதுல இதெல்லாம் விழுகுதா? அதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லி, என்னத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் சொல்லி இருக்கிறார். அந்த சமாரிய பெண்ணுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நடையா நடந்து அவர் சமாரியாவுக்கு போயிருக்கிறார். நடுராத்திரியில் தன்னை தேடி வந்த அந்த நிக்கோதேமுவுக்கு அவர் நேரத்தை கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பேருக்கு அற்புதங்கள் செய்த தேவனுக்கு உங்க வாழ்க்கையில கிருபையின் மூலம் அற்புதம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா தேவன் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்து பொதுவான கிருபையின் மூலமாகவும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுதும் நீங்க அதை உதாசீனப்படுத்தி இந்த கேஆர்சி மாதிரி வாழ்ந்து விட்டா உங்களுக்கு நடக்க போறது என்னன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க, இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற காலம் இது. இது உதாசீனப்படுத்த வேண்டிய காலம் அல்ல, நாளைக்கு தள்ளி போல வேண்டிய காரியம் அல்ல. இயேசுவை நம்புகிறது ஆண்டவர் எப்ப நீ வசனத்தை கேட்கிறாயோ அந்த வசனத்தின் மூலமாக எப்பொழுது நான் உன்னோடு பேசுகிறனோ அது கிருபையின் நேரம், கிருபையின் நாள் என்று சொல்லுகிறார். இந்த நிமிஷம் இந்த நேரத்துல உங்க இருதயம் ஆண்டவரை விசுவாசிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவ தேவனாக ஏற்று அவருக்காகவே வாழப்போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் இது. யாரு உங்களுக்கு சிநேகிதன், ஆண்டவரா இல்ல இந்த உலகமா? இந்த உலகத்து காரியங்களா? நீங்க அதை கேட்டு பாக்கலாம். யூதாச பாருங்க, இதே மாதிரி கேஆர்சி மாதிரி இயேசுக்கு பக்கத்திலேயே இருந்து எவ்வளவோ ஆசீர்வாதங்களை அனுபவித்தவன் அவரை மறுதளித்து விட்டான். எவ்வளவு மோசமான வாழ்க்கை! தாவீதுடைய மகனான அப்சலோமுக்கும் அதான் நடந்தது இல்லையா? எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றவன் மோசமான அவனா போய்விட்டான். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த சவுலின் கடிதம் அது அப்படித்தான். வர்சுத்தாதி வந்து இறங்கி தன்மேல் பல காரியங்களை தன் மூலமாகவும் செய்ய கூடிய அந்த ஆசீர்வாதங்களை அடைந்த அவன் அநியாயத்துக்கு அழிந்து போனான்னு பாக்கலாம். இன்னைக்கு அதே கதி கேஆசிக்கு வந்திருக்கிறது. உங்க நிலைமை எப்படி இருக்க போகுது? கர்த்தர் முன்னுக்கு ஆண்டவர் வருகிற பொழுது, அந்த இரண்டாவது வருகையின் பொழுது நியாய தீர்ப்பு நடக்க போகிறது, என்ன சொல்ல போறீங்க? அவர் முன்னுக்கு நின்று என்ன சொல்ல போறீங்க? இது மனம் திரும்ப வேண்டிய நேரம், இயேசுவை சுவாசிக்க வேண்டிய நேரம். ஜீவனுள்ள ஒரே தேவனாக அவரதை உறுதியோடு விசுவாசிக்க வேண்டிய நேரம் இது. இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? கேஆர்சிக்கு கிடைத்த தண்டனை நமக்கு வரப்போகின்ற நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துகிறது. நியாய தீர்ப்பு வரப்போகுது, யாருக்கும் அது சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் சீக்கிரமாகவே வருகிறேன் இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் வருகிற பொழுது இந்த முழு உலகம் உண்மையை கூட நியாய தீர்ப்பை சந்திக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வெகுமதிகளை பெற்று அவரோடு இருப்பார்கள். அவரை விசுவாசிக்காத எல்லோருக்கும் அழிவு அன்றைக்கு காத்திருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு வருகிற பொழுது அந்த நாளில் நம்ம மனம் திரும்ப முடியாது. அதுக்கான காலம் முடிவடைந்து போயிருக்கும். அந்த நாள் எதுக்காக வருகிறது? இந்த கேஆர்சிக்கு வந்த மாதிரி அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு. நீயும் உன்னுடைய சந்ததியும் தொழுநோய் என்றென்றைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டாங்களே, அது நமக்கு தேவையா? அந்த வரப்போகின்ற அந்த நித்திய கோபத்தை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியமா? அந்த நித்திய கோபத்தை சந்தித்து நித்தியத்துக்கும் மரணத்தை அனுபவிக்க வேண்டியது அவசியமா? கிருபையின் தேவன் அந்த இயேசு சொல்லுகிறார், மனுஷன் கெட்டு போவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அது அவர் இருதயத்தில் அவருக்கு பிடிக்கல. அதனாலதான் அவர் ரொம்ப இலக்கத்தோட தன்னுடைய இரண்டாவது வருகை வரையும் அவருக்கே தெரிந்த நாளும் நேரம் நமக்கு தெரியாது. சுவிசேஷம் எல்லோரையும் போய் சேரும்படியான ஒரு பெரிய கிருபையை காட்டியிருக்கிறார். இது கிருபையின் காலம். இந்த காலத்துல நம்ம மனந்திருந்து இயேசுவை விசுவாசிக்கணும். அவருக்கே உரிய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சும்மா தேவையில்லாம உலகம் எண்ணங்களும் உலக சிந்தனைகளும் உலக ஆசைகளும் உங்களுடைய கண்ணையும் இருதயத்தையும் மறைத்து கெடுத்து போடாம நீங்க பாத்துக்கங்க. இந்த COVID-19 காலத்திலையும் திறந்தாத மனுஷன் என்னைக்கும் திருந்துவான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன, ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியும், எப்பவும் செய்ய முடியும். இருந்த பொழுதும் ஆண்டவர் வல்லமையாக பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இது. நம்முடைய மனோ சிந்தனை எல்லாம் மற்ற காரியங்களில் இருந்து எடுத்து தன்னை நோக்கி பார்க்கும்படியாக அவர் செய்து கொண்டிருக்கிற காலம் இது. ஏன்னா வேற எதை நம்ம சிந்திக்க முடியும்? பேங்க்ல போய் பணம் போட முடியுமா? கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு எல்லாம் பயந்து பயந்து இருக்கிறான். இருக்கிற வீட்டுக்கு மார்க்கெட் எப்ப இல்லாம போயிட போகுது? எங்க ஊர்ல வீடு வாங்குறவன் வீடு தேவையா இருக்கிறவன் வாங்க மாட்டேங்கிறான். வீட்டுக்குள்ள இருக்கிறவன் விற்க முயற்சி செய்யலாம், ரெண்டும் நடக்க முடியாது. ஏன் விற்க முயற்சி செய்யலாம்? இதை விட இது மார்க்கெட் இறங்கி போயிருமே, அப்ப இதுக்கு மதிப்பு இல்லையேன்னு. வாங்க இருந்தவன் என்ன செய்யறான்? இந்த நேரத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க கூடாதுங்கிறான். அவன் பேங்க் என்ன செய்யுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ரொம்ப குறையுது. அக்டோபர் வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களுக்கு குறைச்சி வச்சிருக்கிறோம்னு எனக்கு லெட்டர் வருது. சந்தோஷம் தான், ஆனா யாரும் என்ன பண்ண முடியும்? பிசினஸ் பண்ற நேரமா, பணத்தை பத்தி நினைக்கிற நேரமா, காப்பாத்துற நேரமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்கணும். நம்மோட பேசுகிறார், திருந்தும்படியாக கேட்கிறார். ஏன், அவருடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாக வந்தே தீரப்போகுது. என்ன பதில் சொல்ல போறீங்க? கேஆர்சியினுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேசியிருக்கிறார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, அதான் பெரிய கேள்வி. சின்ன பிள்ளைங்களும் வாலிப பையன்களும் வாலிப பெண்களும் பெரியவர்களும் நீங்க எல்லாம் உங்களை கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தில் இருந்து உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு அவர் மூலமாக ரட்சிப்பை அடைந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? அது இருந்தா சந்தோஷம்தான். அப்படி இல்லைன்னு சொன்னா மனம் திரும்புங்க, அந்த கத்தரை நாடி ஓடுங்க. அவர் உங்களுக்கு ஞாகமானுக்கு காட்டின மாதிரி அந்த இலவசமான கிருபையின் மூலமாக ரட்சிப்பை அவர் கொடுக்க காத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய கருணையின் தேவன் அவர். நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை, கிருபை இலவசமா தான் வருகிறது அவருடைய சித்தப்படி. அது உங்களுக்கும் கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும் பாராட்டட்டும். ஜபம் பண்ணும். அன்பும் கிருபையும் இல்லை எங்கள் நல்ல தேவனே, இந்த ஓய்வு நாளிலும் கேஆர்சியினுடைய வாழ்க்கை மூலமாக நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர்கள். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் அனுபவித்திருந்த பொழுதும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உதாசீனப்படுத்தி உதறி தள்ளி தன்னுடைய இருதயத்தை உலகத்துக்காகவும் பணத்துக்காகவும் விற்று வீணாய் போய்விட்டானே ஆண்டவரே. இந்த மாதிரியான மோசமான நிலைமை இங்கு வசனம் கேட்டுக் கொண்டிருக்கிற எவருக்கும் நடந்து விடாதபடி நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இருதயம் கடினப்பட்டு போய்விடுவதனால்தான் நாம் வசனத்தை கேட்க மாட்டாதவர்களா இருக்கிறோம். அந்த மாதிரியான கொடுமை இவர்களுக்கு நேர்ந்து விடாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்கள் இவர்களோடு இடைப்பட்டு வலிமையோடு பேசி அவருடைய இருதயத்தை உன் பக்கமாக திருப்பி வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய ஜெபித்து கேட்கிறோம் ஆண்டவரே. நீதானே இது கிருபையின் நாள் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த மகத்தான கிருபையின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இன்றே நீ ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், அவளுக்கு மன சமாதானத்தை கொடு, நித்திய ஜீவனை கொடு. உம்முடைய நாமம் என்று மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் ஆமென்.